நாம் தொடர்ந்து தேவனுடைய குணாதிசயங்கள் என்ற அதிகாரத்தில் நம்ம படிச்சுட்டு வரோம். தேவனும் பரிசுத்த திரியேகமும் என்ற ரெண்டாவது சாப்டர் இந்த விசுவாச அறிக்கையில் நம்ம படிச்சுட்டு வரோம். ஒருவேளை உங்களில் சில பேர், பாஸ்டர் இது ஒரு பேராலேயே மூணு வாரம் நீங்கள் எடுத்துட்டீங்க, மூணு நாலு வாரம், இதை நீங்கள் எப்போ தான் முடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி, இந்த புக்கை எப்போ முடிக்க போகிறோம், இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன்னு சில பேர் கேட்கலாம். ஒருவேளை கவலைப்படாதீங்க, இது இந்த ஒரு பேரா தான் என்ன சொல்கிறது, இந்த ஒரு அந்த புக்குக்கே ஒரு க்ரீம் மாதிரி, சத்தியத்தின் புதையல் அப்படின்லாம். இந்த ஒரு பேரா தான் இது வந்து வேகமாக போகவே கூடாது. ஏன்னா நம்ம இங்கு இதில் நேரம் செலவிடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே சரியான ஃபவுண்டேஷன், அடிப்படை. நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தவறான எண்ணங்களும் பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் கடவுளை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனால தான். கடவுளை காண்டி நாம் சரியான விதத்தில் வேத பூர்வமாக ஆண்டவரை அறிந்திருந்தோம் ஆனால் நம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனைகள் இருக்காது, தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே மாறிவிடும். ஆகவே இன்னும் இதில் நேரத்தை செலவு தான் இடுறோம், ஆனால் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பேராவெல்லாம் இவ்வளோ நேரம் எடுக்க மாட்டோம். சில சாப்டர்ஸ் எல்லாம் ஒரு வாரத்திலேயே முடிச்சிருவோம், அதிலெல்லாம் ரொம்ப வேகமாக போவோம். இந்த ஒரு பேரா ஒண்டி இன்னும் ஒரு ரெண்டு வாரம் பொறுமையாக இருந்து இதை படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வேகமாக தான் சாப்டர் பை சாப்டராக நம்ம பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்டர், பல விதங்களில் யூஸ்ஃபுல். கடவுளை நாம் ஆராதிக்க தான் நம்மளை படைத்திருக்கிறார் ஆண்டவர். தெரியாத ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கவே முடியாது, இல்லைங்களா? தெரியாத தேவன் மாத்திரம் இல்லை, சாதாரண ஒரு தேவனை நம்ம ஆராதிக்க முடியாது. நிறைய பேர் போய் சர்ச்சில் போய் ஸ்தோத்திரம் ஆண்டவர், நல்லவர், பெரியவர், உடனே மாதிரி உளர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவரை சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு வர்ஷிப் அப்படின்னா, இப்போ ஒரு நாற்காலியில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு சோஃபாவில், அந்த சோஃபாவை வர்ஷிப் பண்ணுங்கன்னா பண்ண முடியுமா உங்களால? ஏன்னா ஒருவேளை மூட நம்பிக்கையாக நினச்சிக்கிட்டு கல் இதுதான் கடவுள் நினச்சிட்டு பண்ணலாமே தவிர, ஆவியில் உணர்ந்து வர்ஷிப்னா வண்டர்ன்ற ஒரு வார்த்தையில் அதை பார்த்து பார்த்து நம்ம மனதெல்லாம் நிறைஞ்சி போய் நம்ம மெச்சிப்புலையும் பிரமிப்புலையும் அதிசயத்துலேயும் நாம் முழுகிற ஒரு காரியத்தை தான் நாம் ஆராதிக்க முடியும். சாதாரண காரியங்களை நாம் ஆராதிக்க முடியாது, நம்மளை கடந்த காரியங்களை தான் நம்ம ஆராதி. இல்லைன்னா போய் சும்மா வெட்டி வார்த்தை நீ பெரியவர் நல்லவர்னு சொல்லிட்டு வர்றதுல விஷயம் இல்லை. நம்ம பிரமிப்புல முழுகும் போது தான் ஆராதனை நமக்கு வருகிறது. அது தான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. கடவுள் யார், அவர் எப்பேற்பட்ட பெரிய தேவன் என்பதை படிக்கும்படி, அவருடைய பிரமிக்கும்படிக்கு நமக்கு இது செய்யுது. ஒவ்வொரு வாரமும் இதை நான் படிக்கும்போது எனக்கே பர்சனலாக எத்தனையோ வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு கடவுளுடைய த செலிப்ரேஷன் ஆஃப் காட், கடவுளை கொண்டாடுறோம், அவருடைய குணாதிசயத்தை கொண்டாடுறோம். எங்கள் பார் ஊர்லெல்லாம் பிரசங்கம் என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு, அது இல்லை. கடவுள் கடவுளாக யார் என்பதை பார்க்கும்படிக்கு, நம்மளை பற்றி இல்லை அவர் யார் என்பதை அறியும்படிக்கு தான், அதுதான் ஆராதனை, இல்லைங்களா? ஓகே, நம்ம தொடர்ந்து பல குணாதிசயங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நான் நிறையா கவர் பண்ணோன்னு பார்க்குறேன், ஆனால் மூணு தான் இன்றைக்கி கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கடவுள் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், இறையாண்மை உள்ள தேவன், மிகவும் ஞானமுள்ள தேவன். ஓகே, பல குணாதிசயங்களை இதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவருக்கு அவருடைய இன்னொரு குணாதிசயம் என்ன, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம எல்லாருக்கும் தெரியும்லாம் நீங்கள், ஆனால் அது ஆழமாக யோசிச்சிருக்கிறீங்களா பாருங்களேன். கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா, இயேசுவே சொன்னார், தேவனால் எல்லாம் கூடும். அதை எப்படின்னா, அதுவும் மக்கள் எப்படின்னா, ஒருத்தர் சொல்லுவார் எது சொன்னாலும் அவருக்கு, வெள்ளக்காரன் எல்லாம் செய்வாங்க, வெள்ளக்காரனால எல்லாம் முடியுங்க, வெள்ளக்காரனால முடியுங்க அப்படின்னு கிராமத்தில் உட்காந்து ஒரு பாட்டி சொல்கிற மாதிரி, கடவுளால் எல்லாம் முடியுங்க, அவ்வளோதான் அறிவு. அது ஆழமாக யோசிச்சதே இல்லை மக்கள். ரொம்ப அதிசயமான குணாதிசயம். ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடவுள் தானே தள்ள முடியாத அளவுக்கு ஒரு மலையை ஒரு பாறாங்கல்ல அவரால் உருவாக்க முடியுமா? கடவுள் தானே தள்ள முடியாத அளவுக்கு ஒரு பாறாங்கல்ல உருவாக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு, சிம்பிள் கேள்வியாக தான் தெரியுது, அதுக்கு சரியான பதிலே கொடுக்க முடியாது. தெரியுமா ஏன் அவர் முடியோன்னு சொல்லிட்டீங்கன்னா? அப்போ அவரால் தள்ள முடியாத போயிடுமே, அவர் சர்வ வல்லமை இல்லாமல் போயிடுவார் இல்லைங்களா? முடியும் அவர்னாலன்னு சொல்லிட்டா, இல்லை முடியாதுன்னு சொன்னால், ஓ அவர்னால் தானே தள்ள முடியாத கல்லை உருவாக்க முடியாதா? இது ரெண்டுலேயும் மாட்டிக்குவோம் பாருங்களேன். என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர்னா என்ன அப்படின்னா, எல்லாம் கடந்த தேவனாக, இறையாண்மை தன்னியல்பு சுதந்திர தேவனாக இருக்கிற அந்த தேவன் தன்னுடைய படைப்பினங்கள்கிட்ட செயல்படும் போது அவர்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் கடவுளால் முடியாத காரியங்கள் தனக்குள்ளேயே சில காரியங்கள் இருக்கு. என்ன? அவர்னால் பொய் சொல்ல முடியவே முடியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், அந்த நான் முதல் கேட்ட கேள்விக்கு பதில் இதில் தான் இருக்கு. தன்னுடைய இயற்கைக்கு விரோதமாக தான் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால தான் இப்போ அந்த கேள்வி கஷ்டமான கேள்வி தான். கடவுள் தன்னையே தன்னால் தள்ள முடியாத ஒரு பாறாங்கல்ல உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஏன்னா தன்னுடைய இயற்கைக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறவர் இல்லை. அது பெரிய சந்தோஷமான செய்தி. ஏன்னா கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம பார்த்தோன்னா, அந்த வல்லமையிலையும் அவருக்கு அதிகாரமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு பெரிய வல்லமை இருக்கலாம், பவர் இருக்கலாம். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஜிம்மில் போயிட்டு வந்து அப்படியே உடம்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஹைட்டு இருப்பார். அந்த ஆள் நினச்சா என்னை தள்ளினோ, என்னை தலையை பிடிச்சி திராட்சை நசுக்கிற மாதிரி நசுக்கிறலாம் என்ன. ஆனால் அந்த ஆளுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து செய்கிற அதிகாரமோ அதிகாரம் இல்லை, பவர் இருந்தாலும் அதிகாரம் இல்லை இல்லைங்களா? அதே ஆனால் கடவுளுக்கு என்னன்னா, அது ரெண்டுமே இருக்குது. இந்த உலகத்தையே படைத்த தேவனாக, சிருஷ்டிகர்த்தாவாக அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதை என்ன தான் விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடிய வல்லமையும் இருக்கு. சில பேருக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு செய்கிற பவர் இல்லை. கவர்மெண்ட்டுக்கெல்லாம் சிலது அதிகாரம் எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அந்த பவர் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த பண பவர், மிலிட்ரி பவர் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் கடவுளுக்கு ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டும் இருந்ததுனால, அதிகாரமும் இருக்குது பவரும் இருக்குது, தான் என்னென்ன செய்யலான்னு விட்டோன்னா, அவர் தன்னுடைய மற்ற குணாதிசயங்கள்னால் கட்டுப்படுத்தாமல் போனாருன்னா, ஐயோ நம்ம நீங்களோ நானும் அதமானோம். யோசிச்சு பாருங்க, கடவுள் காண்டி எல்லாமே செய்ய முடியும், அவருக்கு எல்லாம் பவர் இருக்குதுன்னா, அவருக்கு இறக்கம், தயவு, கிருபை, பரிசுத்தம், நீதின்னு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இல்லைங்களா? நீங்களோ நானும் எங்கே போகிறது? கடவுள் எல்லாமே செஞ்சிருவார், ஆனால் அவருடைய மற்ற குணாதிசயங்களுக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறது இல்லை. அது ஒரு நல்ல குட் நியூஸ் நமக்கு. அதனால தான் பைபிளில் பல இடங்களில் அவர் குணாதிசயத்தை பார்த்து தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோன்னு. கர்த்தர் மாறாதவர், ஆகவே இஸ்ரவேலே நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீங்க. அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உன்னை போட்டு நசுக்கி நொறுக்கி இருக்கணும், ஆனால் அவர் மாறாதவராக இருக்கிறதுனால தான் நம்மளை பொழைச்சிக்கிறோம் இல்லைங்களா? தன்னுடைய குணாதிசயத்துக்கு விரோதமாக செய்கிற பாரு. கடவுள் யோசிச்சு பாருங்க, கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு சர்வ வல்லமை இருந்துச்சுன்னா அவர் பவரை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒரு பவர் இருக்குது, வல்லமை இருக்குன்னா ஏதாவது செஞ்சு தான் காட்டுனா தான், எனக்கு பவர் இருக்குன்னா நான் செஞ்சு காட்டினா தான் தெரியும் இல்லைங்களா? திடீர்னு இந்த டேபிளில் ஒரு வடி அடித்தா உடஞ்சாகப்பா, என்ன பவர் அப்படின்ற நம்ம சொல்ல முடியும். கடவுள் தன்னுடைய பவரை வெளிப்படுத்து தன்னுடைய பவரை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாராம், அவர் எவ்வளோ எல்லையற்ற தேவன்னா அவருடைய முழுமையான பவரை வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா எந்த தான் படைத்த படைப்பினங்கள் தன்னுடைய முழுமையான பவரை பார்க்கவோ அறியவோ கிரகிக்கவோ முடியவே முடியாது. இப்போ என் மகளுக்கு வந்து என்னுடைய கம்பெனி, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு என்னுடைய பவர் என்ன, நான் குளோபல் சொல்யூஷன்ஸ், குளோபல் எம்என்சி கம்பெனியில் அஞ்சு லட்சம் ஜனங்க கிட்ட இருக்கிறாங்க, 50 கண்ட்ரீஸ் இருக்குது, என் கெரியர் லெவல் என்ன தெரியுமா? அதுக்கு சொன்னால் ஏதாவது புரியுமா? என் பவர் அவளுக்கு புரிய வைக்க முடியும்னா என அதில் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி கடவுள் தன்னுடைய எல்லையற்ற வல்லமையை தன்னுடைய படைப்பினங்களுக்கு காட்டுவதற்கு ஒரு துளி தான் காமிச்சார். ஆனால் எவ்வளோ பவர் அவருக்கு இருக்கு. சர்வ வல்லமை உள்ளவர் அவர், எல்லையற்ற வல்லமை உள்ளவர் அவர். அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினது ஒரு துளி தான். அது இதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கார்னா தன்னுடைய கிரியைகள் மூலமாக. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளுடைய குணாதிசயங்கள் பார்க்குறோம். இப்போ அடுத்த அதிகாரங்கள்லாம் அவருடைய கிரியைகளை பார்க்க போகிறோம். அவர் என்ன செய்கிறார். எப்பேற்பட்ட தேவன் பைபிள் வெளிப்படுத்துது. அந்த வேதம் வெளிப்படுத்துகிற தேவனுடைய கிரியைகள் என்ன, இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கும். இதுதான் மூணு தேவனுடைய கிரியைகள். படைப்பு, பராமரிப்பு, மீட்பு. இந்த மூணுலையும் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். பாருங்களேன், இந்த மூணுலையும் அவருடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னும் போது அவருடைய வல்லமை ஒரு துளியாக இந்த படைப்பில் காமிச்சிருக்கிறார். படைப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த அண்ட சராசரத்தையே படைத்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வானம் தான் எல்லை. அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அண்ட சராசரத்தில் நாம் குடியிருக்கிற பூமியும் ஒரு துளி தான். எத்தனை பில்லியன் கேலக்சிஸ், அது எல்லாத்தையும் அவர் படைத்தார். என்ன அதிசயம். எதை நம்ம படைக்கணும்னாலும் எப்படி படைத்தார். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நமக்கு ஒரு மூலப்பொருள் வேணும் இல்லைங்களா. மூலப்பொருள் இல்லாமல் சமையலில் கூட ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு டூல்ஸ் வேணும் இல்லைங்களா, பாத்திரம், ஸ்டவ் எல்லாம் வேணும். நீங்கள் போய் உக்காந்து முயற்சி எடுத்து செய்யணும், காய்கறி வெட்டணும், இல்லைனா ஏதாவது செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கடவுள் எவ்வளோ பவர்னா, அவருடைய ஒரு பவர் ட்ராப்பை காட்டுறேன் பாரு. எப்படி காட்டுறேன், இந்த அண்ட சராசரத்தையே நான் பண்ணேன். எதுலேருந்து பண்ணு தெரியுமா, என்னுடைய மூலப்பொருள் என்ன தெரியுமா, ஒன்றத்துலேயும் பண்ண எடுக்கல. ஒன்றும் மூலப்பொருளே இல்லை, ஒண்ணுமே இல்லாததுல அண்ட சராசரத்தையே படைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா நான். குழந்தைய, சின்ன குழந்தைய, அது என்னுடைய ஒரு டிராப் பவர், புரிஞ்சுக்க. என்ன டூல்ஸ் ஆண்டவரே யூஸ் பண்ணீங்க இதெல்லாம் பண்றதுக்கு, என்ன எத்தனை விதமான டூல்ஸ். என் வார்த்தையை பயன்படுத்தணும். எவ்வளோ முயற்சி எடுத்தீங்க, கையை கால் அசைச்சு எப்படி பயன்படுத்தினீங்க, எவ்வளோ டயர்டானீங்க இந்த இதெல்லாம் பண்றதுக்கு. தினமும் பேசுனா இதெல்லாம் ஆயிடுச்சு. அம்மா எவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ளவர், வெறும் பேச்சிலே அவர் செய்ய முடியும்னா, கை கால் அசைச்சு ஏதாவது செஞ்சார்னா என்னங்க பண்ணுவார் அவர். வெறும் பே உண்டாக கடவுதுன்னு சொன்ன வார்த்தைக்கே அவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வது. ஆல்மைட்டி காட், இந்த படைப்பு மாத்திரம் இல்லை, இந்த படைத்த படைப்பை இன்னமும் அதை சஸ்டெயின் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஓட்டி உருண்டுகிட்டு காலா காலங்களாக, ஆயிரம் வருஷ காலங்களாக உருண்டுகிட்டு இருக்கு அவர் பவர் தான். அடுத்தது படைப்பில் மாத்திரம் இல்லை, பராமரிப்பில் அவருடைய பவரை பார்க்குறோம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவர் படைச்சு ஏனோ தானோன்னு விட்டுரல, எல்லாத்தையும் ஒவ்வொரு அணுவும் பெரிய காரியத்துலேருந்து சிறிய காரியத்தை வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றும் படிக்கத்தான் அவர் செய்கிறார். எதுவுமே போகிறதில்ல. உங்களுக்கு தெரியுமா அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா, ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை அது காஞ்சி எப்போ கீழே உழுவணும், அது கீழே உளுந்து எந்த இடத்துல உழுவணும், அது காஞ்சி துளு தூளாக போகும்போது ஒவ்வொரு தூளும் எந்த இடத்துல போகணும், என்னவா மாறணும், எல்லாத்தையும் அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கும். இன்றைக்கி நிறையா மழை வந்துச்சு, அவர் அனுப்பின மழை தான். நம்ம வேதம் என்ன சொல்லுது, நம்ம தலைமுடியும் அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் கீழே உழுவாதான். அம்மா எவ்வளோ பவர் இருந்தால் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவார். அவருடைய படைப்பில் பார்க்குறோம் அவருடைய வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவரப்பா. பராமரிப்பில் பார்க்குறோம். அடுத்தது வேதம் அவருடைய மிகப்பெரிய வல்லமையின் வெளிப்பாடு மீட்பில். எல்லையற்ற தேவன் தன்னுடைய மீட்பில் தான் தான் எவ்வளோ பவர்ஃபுல்னு காமிச்சார். இதெல்லாம் அவருடைய கிரியைகளில் அவர் யாருன்னு காட்டுறார். எப்படி தான் திரியேக தேவனாக இருந்தாலும் அந்த திருத்துவத்தில் இருக்கிற ரெண்டாவது நபரை, முழுமையான மாடினத்தையும் முழுமையான தெய்வீகத்தை கொண்டவராக இந்த பூமியில் வந்து பாவ பரிகாரம் செய்து அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவர் மூலமாக பாவத்தில் மரித்திருந்த மக்களுக்கு நித்திய மீட்பை கொடுக்குற அந்த வேலை இருக்கே, அது கிரேட்டஸ்ட் டிஸ்பிளே, மிகப்பெரிய வெளிப்பாடு கடவுளுடைய பவர். வேதம். அதனால தான் ஒரு பாவியை, செத்த பாவியை, பாவத்தில் மறித்த பாவியை ஒரு மறுஜென்மம் கொடுக்கறது தான் கடவுள் மிகப்பெரிய பவர். எத்தனையோ உலகங்களுக்கு உருவாக்குறத விட பெரிய பவர் ஒரு ஆத்மாக்கு ஒரு மறுஜென்மம் கொடுக்கறது தான். உங்களுக்கு தெரியுமா, த கிரேட்டஸ்ட் டிஸ்பிளே. ஆகவே கடவுளுடைய பவரை பார்க்குறோம். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது படைப்பில், பராமரிப்பில், மீட்பில் அவர் பவரை பார்க்குறோம். யோபு 26:14 என்ன சொல்லுது தெரியுமா? இந்த கிரியைகள்லாம் என்ன பண்ணாராம் தெரியுமா? அவருடைய பவரை ஒரு டிராப் அப்படி துளியை போட்டு போனாராம். பிரெட் க்ரம்ஸ்னுவோம், நம்ம பிரெட்டை சாப்பிட்டோம்னா கீழே சாப்பிடும்போது துளி கீழே கீழே உளுந்துடும் இல்லைங்களா, சின்ன சின்ன துளிகள். அந்த அவருக்கு இருந்த பவரில் உளுந்த ஒரு துளி தான் இந்த பூமி, படைப்பு, பராமரிப்பு எல்லாமே. அம்மாடி எவ்வளோ பவர் அவர். ஆபக்குக்கு 3 எப்படி சொல்லுதுன்னா, அவர் தேசங்களை பார்த்தா நடுங்குதான், பூமி மலையெல்லாம் அலருதான், அப்படியே எல்லாமே சுக்குநூறாக சதர்தான், எரிமலை வருதான். அதெல்லாம் அது அவரெல்லாம் காமிச்சாலும், அவ்வளோ இது காமிச்சாலும் அந்த பாஷை எப்படி போட்டிருக்கு தெரியுமா? இதெல்லாம் அவருடைய பவர் என்னவோ மறைக்கிற மாதிரி இருக்குங்க. இதென்னங்க சொப்பு வச்சுக்கிட்டு விளையாடுறாரு அவர்? எவ்வளோ பெரியவருங்க, இந்த சின்ன பொம்மைங்களை மனுஷருங்கிட்ட என்னங்க விளையாடிக்கிட்டு பூமியை படைச்சிக்கிட்டு அவர்னால எவ்வளோ பண்ண முடியும்னு. அப்படி எவ்வளோ பெரியவர்னு யோசிச்சு பாருங்களேன். ஆபக்குக்கு சொல்றாரு, இந்த படைப்பு இதெல்லாம் அவர் பூமியெல்லாம் பண்ணது அவர் பவரை மறைக்கிதான். சொப்பு வச்சு எவ்வளோ பெரியவர் போய் சின்ன சின்ன இடத்துல சொப்பு வச்சு விளையாடுற மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு தான். அப்பாடா எவ்வளோ பெரிய பவர் இருக்கும் அவருக்கு. யோசிச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவருடைய அவதாங்க எல்லாத்துக்கும் மூலம், தி சோர்ஸ் ஆஃப் ஆல் பவர். எங்க இருக்குங்க பேட்டரி வருது எல்லாத்துக்கும்? இங்கே ஒரு கரண்ட் இருக்குது, அங்கே 220 volts தான். அங்கே கையை வச்சாவே குர்ரு நான் எங்கேயோ போய் உழுவேன். வெளியில் கம்பம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதை தொட்டால் எங்கே போய் உழுவேன் இல்லைங்களா? அப்படியே இதாகிடுவோம் நம்ம, அப்படியே இழுத்து நம்ம இதாகிடுவோம். நம்ம சிட்டிக்கெல்லாம் பெங்களூர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து பவர் வருது. அங்கே போய் ஒரு கம்பத்தில் வச்சோன்னா எத்தனை ஓ என்ன பவர் இருக்குது அங்கே. ஆனால் கரண்ட்டே உற்பத்தி ஆகிற ஒரு இடத்துல போய் வச்சிங்கன்னா எலும்பு கூட தூளாயிரும் இல்லைங்களா, சாம்பலத்தான் ஆயிடுவோம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை எல்லாமே அசையிறது, ஒவ்வொரு கிரகங்களும் பிளானட்ஸும் அண்ட சராசரமே ஆடி அசையிறது, சமுத்திரங்கள் பிறண்டு கர்ஜிக்கிறது, ஒவ்வொன்றும் என்ன சத்தம், என்ன பவர். அதுக்கு எல்லாத்துக்கும் பேட்டரி, அதுக்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ், அண்ட சராசரம் செயல்படுறதுக்கே அவர்கிட்ட இருந்து வருதாமே. அப்ப எவ்வளவு பவர் அவருக்குங்க. அதுல அவர்கிட்ட இருந்து வருகிற ஒரு துளி தானா இதெல்லாம். ஆகவே சர்வ வல்லமை உள்ள தேவன்னா நம்ம இதை சிந்திச்சு பார்த்து நம்ம நேரமே போற தெரியாது. இதுல என்ன படிச்சுக்கணும், இதெல்லாம் வேற படிச்சுட்டு போறது மாத்திரம், சில பாடங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா. முதலாவது நம்ம தாழ்மையை படிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு ரொம்ப பெருமை வர்றதுக்கே கடவுளை ஆழமாக உயர்வாக சிந்திக்காதனால தான் அந்த பெருமை தான் நம்மளை அழிக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், பெருமை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்க மாட்டார். வாழ்க்கையில் கிருபை இல்லை, அது இல்லை, இது இல்லை, பொறுமை இல்லைன்னா பெருமை மேஜர் ப்ராப்ளம் அதான். நான் அதை செஞ்சிருவேங்க, இதை சாதிச்சிருவேங்க, எனக்கு எவ்வளோ அனுபவம் தெரியுமா, எத்தனை வருஷங்க தெரியுமா, நான் எங்கெல்லாம் இருந்திருக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த கையை உயர்த்தணும்னா அந்த கையை உயர்த்துறதுக்கு பவர் அவர்கிட்டருந்து வந்தால் தான். இங்கேருந்து இப்போ பார்த்து இந்த ஜூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் ஹார்ட்டு உள்ளுக்குள்ளே அடிக்குதுன்னா அதுக்கு பவர் அவர்கிட்டருந்து தாங்க வருது. உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே வேலை, ஹார்ட்டு வேலை செய்யுதுன்னா அதுக்கு பவர் அவர்கிட்டருந்து தான் வருது. யோசிச்சு பாருங்கள், த சோர்ஸ் எல்லாத்துக்கும் மூலம் அந்த தேவன். அவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும்? சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லாமே நமக்கு அவர் தான் கொடுத்துருக்கிறார். அவர் காண்டி நம்மக்கிட்ட நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல என்னவா மிஞ்சோம்? கொஞ்சம் மணல் தான் மிஞ்சோம், மண்ணு தான் மிஞ்சோம். நீங்கள் அவ்வளோதான், நீங்களும் நானும். அந்த மணல் கூட அவருடைய மணல். என்ன நம்ம அவருக்கு முன்னாடி? யோசிச்சு பாருங்கள், இது தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது, அவரை நம்புறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நீ தெய்வம், ஆளும் தெய்வம் அல்ல, சர்வ வல்லமை தேவன் இல்லை, நீ பூச்சி என்று அறி. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நம்முடைய பிரச்சனை அதானே. சில நேரங்கள் அதுதான் ரொம்ப கவலை, ரொம்ப கவலை, ரொம்ப பயம், ரொம்ப ஒரு எறும்பு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நான் என்ன பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், எனக்கு வயசாகிட்டு இருக்குது, அந்த மாதிரிதான் நம்ம. எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ரொம்ப கவலைகளை நம்ம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? ஆபிரகாம் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரா? எனக்கு ஆண்டவரே வயசாச்சு, எனக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கல, இங்கே இன்னமே என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் எல்ஷடா என்று நீ அறியணுமப்பா, என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை, உன் சூழ்நிலையின் அடிப்படையில் செயல்படுகிற தேவன் அல்ல நான், என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் நம்பலாங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களால் செய்யாமல் இருக்க முடியாமல் இருக்கலாம், அதை எப்படி செய்வேன், இதை எப்படி சாவேன், அதை நட்டுவேன், இதெல்லாம் இவ்வளோ நாள் நீங்கள் நட்டுட்டு வந்துட்டீங்களா, அவர் செஞ்சதுனால தான். இன் மட்டும் காத்த தேவன் காப்பார், அவரை நம்புங்க. இந்த குணாதிசயங்கள்லாம் பர்சனலாக நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா. இது நம்ம பலவீனமான நேரங்களில் இந்த குணாதிசயத்தை சிந்திச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப நான் என்னை ரொம்ப கேட்பாங்க, நான் வந்து ஃபுல் டைம் வேலை பார்க்குறேன், எவ்வளோ பயங்கரமாக வேலை இருக்கும், பல நாடுகள் வேலை இருக்கும், குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, இன்னும் பல ஒரு சில நேரங்கள் ஸ்கூலு ஒரு நடத்துகிறோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, வாரத்தில் 3 பிரசங்கம் தயார் பண்ணணும், வாரத்தில் மென் மீட்டிங்கு, பெண்கள் இது முடிஞ்சு பெண்கள் மீட்டிங் இருக்குது, வாலிபர் மீட்டிங் இருக்குது, இதெல்லாம் எப்படிங்க முடியுது? முடியுதுன்னா சில நேரங்கள் உயிர் தான் போகுது. ஆனால் என்னுடைய பலத்துக்கு சில பேர் கேட்பாங்க, எங்கெங்கே உங்களுக்கு டைம் கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது? நானும் உங்களை மாதிரி தான் சாதாரணமாக இருந்தேன். என்னுடைய எனர்ஜிக்கு ஊக்கத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை தேவன்னு எனக்கு அறிஞ்சு உணர்ந்திருக்கிறதுனால தான். சில நேரங்களில் நான் அவர் பெரிய அவர் அந்த தேவன், நீங்களும் அறிஞ்சிங்கன்னா இப்போ செய்கிறத விட 10 மடங்கு உங்களால் செய்ய முடியுங்க. சாதாரணமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட 10 மடங்கு காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியும். நம்ம தேவன் யாருன்னு நம்ம அறிஞ்சோன்னா அது ஆழமாக நம்ம அறியறது. சில நேரம் எனக்கும் வீக்காகி டயர்டாகி வரலாம், டென்ஷன் வேலை, சாட்டர்டே சண்டே வந்தால் என்ன பண்ணுறது, சாட்டர்டே சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தலைக்கு மேலே வேலை, 3 பிரசங்கம், சண்டே காலையில் மாலையில் ஃபுல்லு பிரசங்கம், எங்கே ரொம்ப டயர்டாகி படுத்துருவேன். படுத்துட்டு ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பலன் கொடுங்க. யுவர் ஆல்மைட்டி காட், யுவர் ஆல்மைட்டி காட் இல்லைங்களா. அது அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். அதை நம்ம ஒன்று பார்க்குறோம். ஓகே, சர்வ வல்லமை உள்ள தேவன், இறையாண்மை உள்ள தேவன், இதை நம்ம பாருங்கள். நம்ம இதை பற்றி நிறையா படிக்க போகிறோம். இது நான் சுருக்கமாக இருக்கிறேன். தேவன் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சத்தியம். நம்ம ஊரில் யாருக்குமே இதெல்லாம் சொல்லியே கொடுக்கறதில்ல, இறையாண்மை உள்ள தேவன்னு பார்க்கறதில்ல. ஏன்னா இப்போ பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா பாஸ்டர்ஸ் அவங்க பவரை இழந்துருவாங்க, ஊழியக்காரங்க அவங்க பவர்லாம் போயிடும் இல்லைங்களா. கடவுளுடைய பவரை போப் மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் தான் இறையாண்மை உள்ள தேவன்னு சீர்திருத்தவாதிகள் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார்னு சங்கீதம் 115 சொல்லுது. அவர் தான் ஆளுகிறவர், அவருடைய சித்தத்தின்படி தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே அவர்னால தான் நடக்குது, நன்மையும் அவர்னால, தீமையும் அவர்னால, செழிப்பும் அவர்னால, தரித்திரமும் அவர்னால, பெரிய காரியங்கள் சின்ன காரியங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாடு மிஞ்சி வாழ்க்கையில் ஒரு அணு கூட அசையாது. He is a sovereign God. சின்னதுலேருந்து பெரியது வரைக்கும் அவர் தாங்க எல்லாத்தையும் செய்து வருது. வெறும் நல்லது மாத்திரம் இல்லை, கெட்டதும் இந்த உலகத்தில் அவரை மிஞ்சி அவருக்கு அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் நடக்கிறது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர்லலாம் பிசாசு செஞ்சிடுது. பிசாசு போய் யோபுவை தொடணும்னாவே அவர் பெர்மிஷன் எல்லாம் போக முடியாது தெரியுமா. அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். அந்த காரியங்களை, ஏன் தீமையான காரியங்களை, பாவமான காரியங்களையும் அவர் அனுமதிக்கிறார். அந்த காரியங்களை தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறார். அவரை மிஞ்சி இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது தெரியுமா, தெரியுமா உங்களுக்கு? அது வேதத்தில் திருப்பி பார்க்குறோம். யோசேப்பில் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துச்சு, என்ன விட்டு போயிட்டாங்க, அதை நட்டாங்க, அண்ணனுங்க இப்படி பண்ணிட்டாங்க, அங்கே இங்கேன்னு வாழ்க்கையே குழம்பி தான் போச்சு. யோசேப் கடைசியில் பார்த்தாரு, பார்த்துட்டு நீங்கள்லாம் தப்பு செஞ்சீங்க, தேவன் அதை நன்மைக்கு மாற்றினார். ஏசு கிறிஸ்துக்கு நடந்த அநியாயங்களா, கொடுமைகளா, வேதனைகளா எத்தனை நடந்துச்சு, அதையே பயன்படுத்தி என்னன்னா செஞ்சாங்க மனுஷர்கள், என்னன்னா செய்யுங்கய்யா, இது எல்லாத்தையும் வச்சு என் நோக்கத்தை நான் நிறைவேற்றிக்குவேன், நீங்கள் என்னன்னா பண்ணுங்க. அவ்வளோ சாவரன், அவ்வளோ பெரியவருங்க அவர். அந்த இயேசு கிறிஸ்துக்கு என்னென்னவோ நடந்தாலும் அவருடைய மரணத்தையே வச்சு, அவருடைய அந்நியம் அவருக்கு செஞ்ச அந்நியத்தையே வச்சு இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்தார். இந்த உலகத்தில் எதுவுமே விபத்தாக ஏனோ தானோ நடக்கிறதில்ல, எல்லாமே உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும். நீங்கள் நம்ம எங்கே பிறந்தீங்க, எங்கே வாழ்கிறீங்க, எத்தனை நாள் வாழ போகிறீங்க, யாரை திருமணம் செஞ்சுக்கணும், எத்தனை நாள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகிறோம், எந்த நிலையில் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ போகிறோம், எல்லாமே அவரால் கட்டுப்படுத்தப்படுகிறார். இது ஆழமான சத்தியம். நீங்கள் உங்களுக்கு பற்றி எனக்கு தெரியாது, நான் வந்து ரொம்ப டென்ஷன் பார்ட்டின்னுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா போதும் மேலேயும் கீழேயும் குதிக்கிறதான் வேலை, ஐயோ எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஆள் மாதிரி இருப்பேன் நான், காம் சமாதானம், எந்த நேரத்துலையும் அவசரம் இல்லை, பொறுப்பாக அவசரம் உணர்ச்சி வசப்படமாக பொறுப்பாக யோசித்து நம்ம தப்பான முடிவில் எடுக்கக்கூடாதுன்னு காமாக யோசித்து முடிவெடுத்து வாழ்க்கையில் கொஞ்சம் உருப்படுறோம். ஏன் முதல்லாம் அப்படி நான் இருக்கலைங்க, ஏன் நான் ஆராதிக்கிற தேவனை, நான் ஆராதிக்கிற தேவன் இறையாண்மை தேவன், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் மிஞ்சி ஒன்றும் நடந்துறாரு, அவருடைய சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. என்ன ஒரு அமைதல் சமாதானம் அது கொடுக்கும் தெரியுமா, என்ன தான் கஷ்டமான சூழ்நிலை. இயேசுக்கு நடந்ததை விடவா ஒரு அநியாயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட முடியும். நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே இந்த இறையாண்மை தேவன் அவருடைய நோக்கத்துக்காக அனுப்புகிறார், அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஏன் இந்த உலகத்தில் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தாங்க இருக்கு. ஏங்க சில பேர் இந்த உலகத்தில் வைரமாக இருக்கிறாங்க, சில பேர் குள்ளமாக இருக்கிறாங்க, சில பேர் பணக்காராக இருக்கிறாங்க, சில பேர் ஏழையாக இருக்கிறாங்க, சில பேர் சுகமாக இருக்கிறாங்க, சுகவீனமாக இருக்கிறாங்க. நம்ம செகண்டரி காசஸ் தான் பார்க்குறோம், ரெண்டாவது காரணங்கள் சாதனங்களை பார்த்து தான். இதனால தான் அவன் படித்தான் ஒழுங்காக இருக்கிறான், அவன் உழைச்சான் ஒழுங்காக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு படிப்புறத்துக்கு படிக்கும்படி அறிவை கொடுத்தது யார், அவனுக்கு உழைக்கும்படி அறிவை கொடுத்து உழைப்பு பலத்தை கொடுத்தது யார், அவன் முன்னேறும்படிக்கு வாய்ப்புகளை கொடுத்தது யார், அந்த மூல காரணத்தை நம்ம பார்க்கறது இல்லையே. இதுக்கு பின்னாடி எல்லாம் இருந்து அவர் தான் அங்கே நிகழ்த்துறாரு. இறையாண்மை உள்ள தேவன், குயவன் அவர் தான், நம்ம எல்லாம் மண் பாண்டங்கள், ஒன்றை சின்னதாக பண்ணுறாரு, ஒன்றை பெருசாக பண்ணுறாரு, ஏன் பண்ணன்னு அவர்கிட்ட கேட்க முடியாது, அவர் இறையாண்மை உள்ள தேவன். மனுஷனுடைய அகங்காரம் பெருமை அவனுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நான் தான் இறையாண்மை உள்ளவன், என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது, நான் தான் பண்ணிடுறேன், நான் தான் பண்ண, ஒரு மென்டல் கேஸ் மாதிரி மனுஷன் ஆயிட்டுறான். அந்த மாதிரி தான் நேபுகாத்நேசர் இருந்தார் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் பாபிலோனை பார்த்து இதெல்லாம் என் கைகள் படைஞ்சது இல்லையா அப்படின்னா என்ன பண்ணார், அவனை 7 வருஷம் கழுதை பண்ணி புள்ள துண்ணை வச்சார். இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிற வரைக்கும் நம்மளும் புள்ள துண்ணை வைப்பார். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது தானியேல் 4:34, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசர் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. மென்டல் கேஸ் இப்பத்தான் சரியாச்சு. இந்த உலகத்தில் இருக்கிறாங்கெல்லாம் மென்டல் கேஸ் தான், என்ன நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிருவேன், நான் பண்ணிடுவேன், அது அப்படி தான், ஏன் அனுபவம், ஏன் அனுபவம், அதுக்கு தான் பொறுமை இருக்கிறதுல, தாழ்மை இருக்கிறதுல. இந்த மென்டல் கேஸ் என்ன பண்ணார், அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தான், அவனை கழுதாக்கி புல்லு தொண்டுன்னு விட்டார். அவன் அப்புறம் தான் படிச்சுக்கிட்டான் மென்டல் கேஸ் பல வருஷங்களுக்கு அப்புறம் சரியாச்சு. அப்புறம் அவன் என்ன சொல்றான் தெரியுமா, என் புத்தி திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன். உன்னதமானவரை, நம்ம உன்னதமானவரே பார்க்கறது இல்லை. நமக்கு எப்போ புத்தி, அது வரைக்கும் பெருமை, வெறும் மேல்பாரிய ஸ்தோத்திரமாண்டவர் ஸ்தோத்திரமாண்டவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் கம்மி இல்லை. ஆனால் அதில் வெறுமையாக சொல்கிறது இல்லை, அதை உணர்ந்து நீங்கள் எவ்வளோ பெரியவர், நீங்கள் இல்லைனா நாங்கள் என்ன ஆண்டவர், என் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவர் தான் இறையாண்மை உள்ள தேவன், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும், பூமியில் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமக்கு சித்தமானதவைகளை வானத்தின் சேனைகளிலும் பூமியின் குடிகளிலும் நடத்துகிறார், அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் இறையாண்மை உள்ள தேவனுங்க. இது என்ன நம்ம கற்றுக் கொடுக்கணும், இதுவும் ஒரு பாடம், நன்றியை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் நல்ல சுகத்தில் இருக்கீங்களா, நல்ல வசதியில் இருக்கீங்களா, நல்ல நிலைமையில் இந்த உலகத்தில் இருக்கீங்களா, எதுக்கு தெரியுமா காரணம், அதுக்கெல்லாம் நான் உஷாராக இருந்தேங்க, நான் எவ்வளோ உழைச்சேன், எவ்வளோ படித்தேன், இன்னும் சோம்பேறியாக இருக்குல்லன்னு உங்கள் மைண்டில் ஒரு பிளாக் வந்தால் ரொம்ப பெருசு இல்லை, சின்னதாக ஒரு ரத்தம் கட்டி வந்தால் எவ்வளோ பெரிய பைத்தியம் ஆயிடுவீங்க தெரியுமா நீங்கள். அந்த மைண்டை காத்து, உங்களை காத்து, ஒரு உழைக்கணுன்ற உழைப்பை கொடுத்து உங்களை உயர்த்துறது யாருங்க? யாருங்க நம்மளை வித்தியாசப்படுத்துகிறாங்க? நம்ம இன்னைக்கு சுகமாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய புத்திசாலித்தனமோ நம்முடைய உழைப்போ, அந்த உழைப்பின் சாதனை உழைப்பை கொடுத்தவரே அவர் தானே. நன்றியில் நம்ம யாராவது கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், இதாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், ஏதாவது நல்ல இந்த வாழ்க்கையில் இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம் இல்லைங்களா? ஏன்னா இறையாண்மை இறக்கும். ஏன் நம்மளை சோம்பேறியாக பண்ணியிருக்கலாம், கை கால் இல்லை கண் இல்லாதவங்களாக பண்ணியிருக்கலாம், நம்மளை முட்டாளாக தத்தியாக பண்ணியிருக்கலாம் சில நேரங்களில் இல்லைங்களா, வியாதியாக நம்மளை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம இல்லாமல் இன்றைக்கி நல்லா சிந்திக்கிறவர்களாக, நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்தணும், அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மைண்டு பிளாக், டவுன் சிண்ட்ரோம் எல்லாம், ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? நம்மள ஒன்றிய இறையாண்மை தேவன் அது ஒன்று தான் காரணம் இல்லைங்களா? ஆண்டவரே நான் இருக்கிறேனே இப்படி இருக்கிறேனே அது காரணம் நீங்கள், நான் உழைச்சி ஏதாவது இன்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள். இறையாண்மை உள்ள தேவன் ஸ்தோத்திரம். இந்த இறையாண்மை உள்ள தேவன் வந்து ரட்சிப்புலேயும் அவர் இறையாண்மை உள்ளவர். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான்னா அவர்னால தான் ரட்சிக்கப்படுறான். அந்த இறையாண்மை உள்ள தேவனை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அடுத்த குணாதிசயம், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் இறையாண்மை உள்ளவர், அவருடைய கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றும் நடக்காது, அவர் தான் ஆளுகிறார். நான் மூன்றாவதாக சுருக்கமாக, அவர் மிகவும் ஞானம் உள்ளவர். பாருங்களேன், இதுக்கே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. மிகவும் ஞானம் உள்ளவர், ரோமர் 11:33 இப்படி ஆரம்பிக்குது, ஆ அப்படின்றார், ஆண் வாயை திறக்கிறார் பவுல். தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவை என்பவைகள் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, எவ்வளோ ஞானம் உள்ளவர் அவர். ஞானத்தை யோசிச்சோன்னா நீங்கள் எப்பயாவது வாயை திறந்துருக்கீங்களா அவருடைய ஞானத்தை பார்த்து? ஏன்னா பரிபூர்ண ஞானம் அவருக்கு தான். வேதம் என்ன சொல்லுதுன்னா அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்னா, 1 Corinthians 1:25 சொல்லுது, தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. என்ன பாஷை பாருங்களா, வேதத்தின் பாஷையே அதிசயம். ஒருவேளை கடவுள் பைத்தியமாக ஏதோ செய்கிறாருன்னு வச்சுக்குவோம், சும்மா பைத்தியமாக ஏதோ செய்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் அந்த பைத்தியமா அறிவில்லாம செய்யறதே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷருடைய ஞானத்தை விட பெருசா ஞானம் உள்ளதான். அப்பனா அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவரா இருப்பாரு? பைபிளுடைய லாங்குவேஜ் பாருங்களேன், அவர் பரிபூர்ண ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர், எல்லா ஞானத்துக்கும் ஊற்றானவர் அவர் தான். அந்த ஞானத்துல தான் அவருடைய ஞானம் எங்க வெளிப்படுது? அவருடைய படைப்புல வெளிப்படுது இல்லைங்களா? எவ்வளவு ஞானமா, 6 நாள்ல என்னங்க பண்ண முடியும் நம்மனால? ஒரு டாய்லெட் கூட கத்த முடியாது நம்மனால. அந்த சராசரத்தையே ஞானத்தில் எப்படி பண்ணியிருக்கிறார், எவ்வளோ ஞானம் அவருடைய ஞானம் தவறாக போவாது. அவருடைய ஞானம் இன்னும் அதிசயமாக எங்கே வெளிப்படுது தெரியுமா? பராமரிப்பில் வெளிப்படுது. படைப்பு, அவருடைய 3 கிரியைகள், படைப்பு, பராமரிப்பு. இதில் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவர் ஞானம் உள்ளவனா. போங்கயா பாவிகளே, போங்க, எல்லாரும் போய் உங்கள் இஷ்டத்துக்கு எனக்கு விரோதமாக என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க, போங்க. தேசங்கள் அவருக்கு விரோதமாக கொந்தளிக்குதுன்றது, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு, இந்த கவர்மெண்ட்டா பிஜேபி கவர்மெண்ட் என்னன்னா நீங்கள் பண்ணுங்க. ஆனால் எவ்வளோ ஞானம், அவங்க என்னன்னா தான் பண்ணாலும், எவ்வளோ பாவகரமான காரியங்கள் பண்ணாலும் அது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் சித்தத்தை நிறைவேற்றிக்குவார். என்ன ஞானங்க, எப்படிங்க நம்ம யாருக்காவது நம்ம சொல்கிற பாதி பண்ணியான்னு பண்ணாவே நம்ம பிளான் நிறைவேற மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டாக பண்ணாலும் பரவாயில்லையா, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் பிளானை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ஞானம் உள்ள தேவன். என்ன இதெல்லாம் பார்த்து தானே மெச்சு தம்மாடி, என்ன ஞானம் அவருக்கு. அவருடைய மிகப்பெரிய ஞானம் எங்கே வெளிப்படுது தெரியுமா? மீட்பில் தான் வெளிப்படுது. ஏ நமக்காக நம்மளை மீட்கணும் என்பதற்காக அவர் ஒரு வழியை பண்ணார் பாருங்க. ஒரு பக்கம் அவருடைய இறக்கம், ஐயோ மனுஷன் பாவி நரகத்துக்கு போவான் வேதனைப்படுவான், இன்னொரு பக்கம் ஒரு நீதி, இல்லை அவன் பாவம் செஞ்சுருக்கிறான் அவன் நரகத்துக்கு தான் போகணும், ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி, இல்லை இறக்கம் காட்டணும், இல்லை அவனை நரகத்துக்கு போடணும், இது ரெண்டு போராட்டங்களும் ஆகிட்டு இருக்கு, நரகம் போகணும் நரகம் போகணும்னு. அதுக்கு நடுவில் வந்து நின்றுச்சோன்னு அவருடைய ஞானம் வந்து நின்றுச்சு. நான் சொல்கிறேன் இதுக்கு விடை என்ன, என்ன மிகப்பெரிய ஞானமாக ஒரு வழி அது சொல்லிச்சு. அந்த பாவி மனுஷனை காப்பாத்துக்கிறதுக்கு ஒரே வழி என்ன, திருத்துவத்தில் இருக்கிற 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து முழுமையான மனிதனாக முழுமையாக தெய்வமாக இந்த உலகத்துக்கு போய் அவர் மனுஷனாயிருந்து மனுஷனுடைய அந்த இயற்கையிலிருந்து அந்த பாவ குற்ற நிவர்த்தி பலியாக மனுஷனுடைய பாவங்களை சுமக்கலாம். ஆனால் அத்தனை பேர் பாவங்களை அவர் எப்படி சுமக்க முடியும்? அதனால தான் அவர் தெய்வமாகவும் இருக்கணும். மனிதன் என்ற பலிபீடத்தில் அவருடைய தெய்வீகம் தாங்கும் போது அந்த மனிதனாக எல்லா மனிதர்களுடைய பாவத்தை தன்னுடைய மக்களுடைய பாவத்தை அவர் அனுபவிக்கும் போது அவருடைய தெய்வீகம் அதை தாங்கி பூரண பரிகாரம் ஏற்படுத்த முடியும்ன்ற ஞான வழி அவர் ஏற்படுத்துச்சு. கடவுளுடைய மிகப்பெரிய ஞானம் இயேசுவில் தான் பார்க்கலாம். முழுமையான தெய்வீகமும் முழுமையான மானிடமும் என்ன அதிசய பிறவிங்க. உலகத்திலேயே மியூசியம் பீஸ். மனுஷனாக அவருக்கு பசி வருது, கடவுளாக அஞ்சு அப்பத்தை வச்சு அஞ்சாறு பேருக்கு சாப்பாடு போடுறாரு, ஆனால் அவருக்கு பசி வருது. மனுஷனாக அவருக்கு தாகம் வருது, ஆனால் திராட்சை ரச தண்ணியை போய் திராட்சை ரசமாக மாத்துறாரு. வச்சு பாருங்க, போட்டில் மனுஷன் மாதிரி அவன் இதெல்லாம் உட்காந்து தூங்கிட்டு போறாரு. கடவுளாக தண்ணியில் நடக்கிறாரு, மனுஷனாக செத்தாரு, தெய்வமாக உயிர்த்தெழுந்தார். ஒருத்தர் அகஸ்தின்றவர் சொல்றாரு, என்ன அதிசய பிறவி அவர். தாயில்லாம தேவகுமாரனாக பரலோகத்தில் இருந்தார், அப்பா இல்லாம மனுஷகுமாரனாக பூமியில் பிறந்தார். அதிசய பிறவி அவர் தான். அவர்னால கிடைக்கிற மீட்பு தான் ரொம்ப அதிசயம். கடவுளுடைய அதிசயமான ஞானம் அவர் மூலமா தான் வெளிப்படுது. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பயன்பாடு இதுக்கு சொல்லி முடிக்கிறேன். கடவுள் நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானம் உள்ளவருங்க. ஒருவேளை நீங்கள் எங்கள் கடவுள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு ஏன் அது நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, அதை ஏன் நடந்துச்சு. யோபுக்கு கேள்வி கேட்டார் இல்லைங்களா, எனக்கு ஏன் அப்படி பண்ணீங்க, எனக்கு ஏன் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, வாப்பா அப்படின்னு அதிகாரத்தில் கூப்பிட்டு, கடைசி அதிகாரத்தில், நான் உலகத்துக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது நீ எங்கே இருந்த, உனக்கு சூரியனை வர வைக்கிறது எப்படி தெரியுமா, உனக்கு நைட்டு எப்படி ஆகும் தெரியுமா, இந்த கடலில் உள்ள திமிங்கலம் இருக்குது அதுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா. அங்கே யோபு நின்று முழிக்கிறார், தெரியாது 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 தெரியாது. இதெல்லாம் உனக்கு தெரியாதே, என்னுடைய ஞானம் என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஏன் வாழ்க்கையில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட முடியுமா உன்னால, இதுக்கப்புறம் முன்னாடி என்ன செய்ய போகிறேன், இதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், உன்னை வச்சுக்கிட்டு உன்னை வச்சு நான் அடுத்த ஜென்ரேஷனில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா, பின்ன எனக்கு கஷ்டம் வந்துச்சு, நீ என்ன கேள்வி கேட்குற. நம்மளும் அப்படித்தான் முட்டாளுகள் ஆயிடுறோம். நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை ஏன் இருக்குதுன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட, ஐயோ என்ன கஷ்டங்க, என்ன பிரச்சனைங்க, ஏங்க இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. நம்மளை ஆளுகிற தேவன், நம்மளை படைக்கிற அவர் செய்கிறதெல்லாம் நன்றாய் முடியாதோ? உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீ கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் அவருடைய ஞானத்தை நம்பி இருங்க. அவருடைய ஞானம் என்ன அதிசயமாக காரியங்களை செய்யணும்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் கஷ்டம் தான், அது நம்ம நல்லதுக்கு தான் செய்கிறார். அவர் ஞானமுள்ள ஒருவரே ஞானமுள்ளவர், நம்ம எல்லாம் முட்டாளுங்க. அதை உணர்ந்தால் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம். யாக்கோபு சொல்லலையே, ஆண்டவரே நான் முட்டாள், நமக்கு வர பெருமை என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். அதை நம்ம படிச்சுக்கோம். ஆக்கவே கடவுளுடைய மூணு குணாதிசயங்கள், கடவுள் வந்து இறையாண்மை உள்ளவர் அப்படின்னு படிச்சிருக்கோம், சர்வ வல்லமை உள்ளவர்னு படிச்சிருக்கோம், அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அதை சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் வெறும் படிச்சுட்டு போறது இல்லைங்களா. இதை போட்டு நீங்க போய் அசை போட்டு வாழ்க்கையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்கன்னா, இந்த குணாசியங்களை ஜபம் பண்றீங்கன்னா, இதை ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, யாருக்கிட்ட பேசுறோம் நம்ம. எல்லா ஞானம் உள்ள தேவன், எல்லா வல்லமை உள்ள தேவன், எல்லா இறையாண்மை உள்ள தேவன். உங்க ஆராதனையும் ஜபமோ கிறிஸ்தவ பார்வையும் கண்ணோட்டமோ மாறிப்போவும். விசுவாசத்தினால் நிறையும், எங்கிருந்தாத பலம் வரும் உங்களுக்கு. தன் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் பலன் கொண்டு திடமனதா இருப்பார்கள். நம்மளை ஆண்டவர் அப்படி இருக்க செய்யட்டும்.